بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில் ஆண்டுகளுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் வார வாரம் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த சில வாரங்களாக நாங்கள் திருமணத்தினுடைய சட்டங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழால் பார்த்து வருகின்றோம். அதில் கடைசியாக நாங்கள் வந்து திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட அந்த பிரிவினர்கள், இரத்த பந்தத்தால் தடுக்கப்பட்டவர்கள், பால்குடி உறவினால் தடுக்கப்பட்டவர்கள், திருமண உறவினால் தடுக்கப்பட்ட இப்படிப்பட்டவர்கள், அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட காலம் தடுக்கப்பட்டவர்கள் யார் என்ற அந்த விவரங்களை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் திருமணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு பிரிவு, அதாவது வந்து தலாக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விவாகரத்து தொடர்பான சில முக்கியமான சட்டங்களை நாங்கள் நினைச்சோம் இந்த வகுப்பில் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதை வந்து ஆர்வப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே ஒரு நன்மையான ஒரு காரியமாக சொல்லவில்லை. மாற்றமாக இஸ்லாம் என்ன செய்கின்றது சொன்னால், இது வந்து ஒரு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு வேற வழியே இல்லை, அவங்களால் வாழ முடியாது என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது, இரண்டு தரப்பில் யார் சரி ஒரு தரப்பினால் தொடர்ந்தும் வாழ முடியாது என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த தலாக்கை வந்து இஸ்லாம் என்ன செய்யிருக்கின்றது, ஆகுமாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இதை வந்து ஆர்வப்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. ஆனாலும் வந்து இந்த நிலைமையை வந்து இஸ்லாம் ஆகுமாக்கி இருப்பதன் மூலமாக ஒரு கணவனுடைய அல்லது ஒரு மனைவியுடைய உரிமையை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, பாதுகாக்க முற்படுகின்றது. அவர்கள் வேண்டாம் வெறுப்போடு உலகத்துக்காக, ஊருக்காக, சமுதாயத்துக்காக, பிள்ளைகளுக்காக எல்லாம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் கிடையாது. அவர்களால் முடியல, வாழவே முடியாது என்று சொன்னால் அவர்கள் நல்ல முறையிலே பிரிந்து கொள்வதற்கான அந்த ஒரு நிலையை இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. இதை வந்து முதலாவதாக எடுத்தெடுப்புக்கே இதை வந்து இந்த நிலைமைக்கு போகுமாறு இஸ்லாம் சொல்லலை. மாற்றமாக தலாக்குக்கு முன்னால் வந்து ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பிடிக்கலை, தனது மனைவியோடு வாழ முடியலைன்னு சொன்னால் தலாக்குக்கு போகிறதுக்கு முன்னால் சில படித்தரங்களை இஸ்லாம் சொல்லுது, என்னென்ன செய்ய வேண்டும், அதை செய்துட்டு கடைசியாக தான் நீங்கள் என்ன செய்யணும், தலாக்குக்கு போகணும்ன்றது சொல்லுது. அதே போன்ற ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலும் வந்து தனது கணவனோட வாழ முடியலைன்னு சொன்னால் அவனிடமிருந்து உடனே என்ன செய்யலாம், ஹுலு என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவாகரத்தை, அந்த திருமண ஒப்பந்தத்தை வந்து என்ன சொல்கிறது, அந்த திருமண ஒப்பந்தத்தை வந்து முறித்து கொள்ளுமாறு ஒரு பெண்ணையும் வந்து இஸ்லாம் என்ன செய்யல வற்புறுத்தலை. மாற்றமாக வந்து அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு அவளால் முடிந்த வரைக்கும் அந்த கணவனிலே மாற்றங்களை எதிர்பார்த்து அந்த மாதிரி முயற்சிகள் செய்ததுக்கு பின்னால் ஆகவே முடியலை என்று சொன்னால் தான் இந்த மாதிரி அவர்களுடைய திருமண ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்து அவர்கள் வேறாக பிரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லியிருக்கு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விஷயத்தில் வந்து அதாவது ஒரு பெண் வந்து தனது கணவனுடன் வாழ்க்கையை தொடர்வதால் வந்து துன்பத்துக்கு ஆளாகிறாள், அல்லது வந்து அவள் என்ன செய்கிறாள், தனது கணவன் மனைவியுடன் வாழ்க்கையை தொடர்வதால் வந்து இந்த அல்லது வேறு காரணங்களுக்காக சில நேரங்கள் என்ன செய்து விவாகரத்து அவசியமாகின்ற போது அல்லாஹ் தான் அடியார்களுக்கு விவாகரத்தை ஆகமாக்கியிருப்பது அவனது அருளின் ஒன்றாகும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதாவது வந்து இந்த விவாகரத்து அல்லாஹால் ஆகமாக்கி இருப்பது கூட எங்கள் மீதுள்ள ஒரு அருளின் காரணமாகத்தான் என்பதை நாங்கள் விளங்கணும். அதாவது வந்து இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்படுவதற்கு இந்த விவாகரத்து ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, ஒரு அந்த கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. மற்ற மக்கள் இஸ்லாத்தை பார்த்து இப்படி எல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது, உனக்கு விருப்பம்னா வாழலாம், இல்லாட்டி விட்டு போட்டு வேற ஒன்று முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது என்று ஒரு நாள் நாங்கள் விளங்கக்கூடாது. இது வந்து அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், அடியார்கள் மீது உள்ள ஒரு அருளின் காரணமாக ஒருவனால் வாழ முடியாதுன்னு சொன்னால் அவன் நிர்பந்திச்சு வாழ வைக்க முடியாது. ஒருவரால் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், ஒருவர் வந்து அவரால் வேலை செய்ய முடியலைன்னு சொன்னால் அவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது. அவர் என்ன செய்யணும், முடியலைன்னு சொன்னால் போய்த்தான் ஆகணும். அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் விளைத்தான் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறியாகும். அதே போன்று தான் குடும்ப வாழ்க்கை என்பதும் கூட, குடும்ப வாழ்க்கையில் வந்து உங்களோட ரெண்டு பேரும் வாழ முடியலை என்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்ற இதை வந்து ஆகமாக்கி இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் வேணும். எனவே இப்படி ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட, அதாவது ரெண்டு பேரான வாழ முடியலை என்ற அளவுக்கு பிரச்சனை இருந்தால் துன்பத்துக்கு தொடர்ந்தும் வாழ்ந்தால் இன்னும் பிரச்சனை கூடும், துன்பம் அதிகரிக்கும், இன்னும் சமுதாயத்தில் பல சீர்கேடுகள் ஏற்படும் என்ற மாதிரி அஞ்சினால் என்ன செய்யலாம், அவர்கள் பிரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்கின்ற இந்த பிரிந்து கொள்வதற்கு முன்னால் இப்படி ரெண்டு பேரும் பிரிந்து கொள்வதற்கு முன்னால் வந்து இஸ்லாம் சில படித்தரங்களை சொல்லுகின்றது. அதாவது ஒரு ஒரு கணவன் வந்து தனது மனைவியிடம் குறைகளை, பெரும்பாலும் இந்த தலாக் என்று சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் கணவனுடைய தரப்பிலிருந்து மனைவியை விவாகரத்து செய்வதுதான் தலாக்னு சொல்லுவோம். ஆனால் பெண் தனது கணவன் கூடாது, தனது கணவனோடு வாழ முடியாது என்று சொல்லி தனது கணவனை வெறுத்து ஒதுங்குகின்ற அந்த இதுக்கு வந்து ஹுலு என்று சொல்லுவோம், அல் ஹுலு என்று சொல்லி அதுக்கு சொல்லுவோம். அப்போ இந்த இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய ஆண் தனது மனைவியை வந்து விவாகரத்து செய்யக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரல, அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இஸ்லாம் எப்படியெல்லாம் எங்களுக்கு சில நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் மிக தெளிவாக பார்க்கணும். சூரத்து நிசாவுடைய 34 மற்றும் 35 வசனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுதும் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் வந்து என்ன செய்கிறார்கள், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். பிமா ஃபத்தல் அல்லாஹு பாதஹும் அலா பாத், அதாவது ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் அல்லாஹு என்ன செய்கிறான், சிலரை சிலரை விட அல்லாஹ்வுத்தாலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். அந்த வகையில் வந்து ஆண்களை சிறப்பித்து ஆண்களுக்கு நிர்வாக அந்த குடும்பத்தை வந்து நிர்வாகிக்கின்ற அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ஸாலி ஹாத்து காணித்தாத்துன் ஹாஃபிதாத்துன் இல்ஹைபி பிமா ஹஃபிதல்லாஹு வல்லாத்தி தஹாஃபூன் அனுஷூசஹுன்ன, அதாவது அதே நேரம் வந்து என்ன சாலிஹான பெண்கள் இஸ்லாத்தில் வந்து மார்க்க விஷயங்களில் வந்து பேணிதலாக இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இபாதத்துக்களை செய்யக்கூடியவர்கள், அதே நேரம் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் வந்து இப்படித்தான் என்ன குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் கணவன் மனைவியாக. அப்போ இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கணவன் வந்து என்ன செய்கின்றான்னு சொன்னால் மனைவியிடத்தில் வந்து சில மோசமான நடவடிக்கைகளை பார்க்கின்றான், சில மோசமான உறவுகளையோ சில மோசமான நடவடிக்கைகளை பார்த்து அந்த பெண்ணை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் ஆளாகின்ற பொழுது இஸ்லாம் என்ன சொல்லணும் சொன்னால் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வந்து முதலாவது சூரா வந்து ஃபயதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், உபதேசங்கள் செய்யுங்கள். அதாவது உனக்கு பிடிக்காத ஒன்று நடந்துச்சுன்னா உடனே தலாக்குக்கு போகிறதில்லை, முதலாக என்ன செய்யணும், உபதேசம் செய்யணும். அதாவது நீ மனைவின்னு சொன்னால் இப்படி இருக்கக்கூடாது, நீ இந்த இந்த மாதிரி நம்ம சொல்லு பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நடந்து கொள்ளணும், இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது, இது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது, இப்படி தனி வழி கொண்டு போகக்கூடாது, அல்லது மற்ற ஆண்களோடு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் பேசக்கூடாது, இதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. இப்படி தடுத்தது மாத்திரமல்ல நாளை மறுமையிலே மோசமான தண்டனைகளை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. நரகத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பெண்களை பார்த்தார்கள். இப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆண் வந்து தனது மனைவியிடம் வந்து குறைகளை காணுகின்ற போது முதல் கட்டமாக அவன் என்ன செய்ய வேண்டும், அவளுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும். தன்னால் அறிவுரை சொல்ல முடியலை என்று சொன்னால் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களையோ அல்லது அது வந்து அடுத்த கட்டமாக வரும், முதலாவது தான் செய்ய வேண்டும், தான் இந்த என்ன செய்ய வேண்டும், அறிவுரை செய்ய வேண்டும். மார்க்கத்தை வந்து என்று அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக அதாவது நல்ல உபதேசம் செய்ய வேண்டும். இது முதலாம் கட்டமாக செய்யப்படும். இரண்டாம் கட்டமாக வந்து அந்த நல்ல உபதேசம் பலிக்கவில்லை, அந்த நல்ல உபதேசம் வந்து பிரயோசனம் அளிக்கவில்லை, அந்த நல்ல உபதேசம் அவன் செய்த நல்ல உபதேசம் வந்து பிரயோசனம் அளிக்கல, அவளை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல, அப்படியே தான் நிலைமைக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து என்ன, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜே, அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், படுக்கையை விட்டு தூரமாக வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது ரெண்டாம் கட்டமாக என்ன செய்யணும், படுக்கையை விட்டு தூரமாக வைக்கணும். படுக்கையை விட்டு தூரமாக வைக்கிறேன்னு சொன்னால் இது வந்து படுக்கையை விட்டு தூரமாக வைக்கிறது மட்டும்தான், ஏனைய பேசுறது கலக்கிறது சாப்பிட்றது குடிக்கிறது இதுக்கு இதுவெல்லாம் என்ன செய்யலை அல்லாஹ் தஆலா வந்து இந்த அப்படி சொல்லலை. அதாவது வந்து நீங்கள் அவங்களோட பேசாமல் இருங்க வெறுத்திறீங்கன்னு சொல்லலை, அவங்களோட பேச்சு வார்த்தைலாம் இருக்குதான் வேணும், ஆனால் படுக்கையை விட்டு என்ன செய்யறது, ஒதுக்கி வைக்கிறது. இது ரெண்டாம் கட்டமாக இஸ்லாம் சொல்கின்றது. மூன்றாவது இஸ்லாம் சொல்கின்றதுன்னு சொன்னால் வதரிபூஹுன்ன, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வந்து அதுவும் உங்களுக்கு சரிப்பட்டு வரலையா, அதை அந்த மாதிரி செஞ்சியும் கூட அவளோட மாற்றம் ஒன்று நீங்கள் காணலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, வதரிபூஹுன்ன, அதாவது அவளை என்ன செய்யலாம், நீ வந்து அடிக்கலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுங்க. அடிக்கலாம்னு சொன்னால் அப்படியே தாறுமாறாக போட்டு சாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அடிக்கிறது இல்லை, அதாவது வந்து இதை உலமாக்கல் விளங்கப்படுத்தும் போது என்ன சொன்னா தர்பல் ஹஃபீஃப், அதாவது சாதாரணமாக அடிக்கிறது, சாதாரணமாக இலேசாக அடிக்கிறது, கைர முபர், அதாவது வந்து காயம் வருகிற மாதிரி இல்லாமல், காயம் வருகிற மாதிரி இல்லாமல் லேசான முறைக்கு அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த அதே நேரத்தில் வந்து என்ன சொன்னார்கள் சொன்னால், மிருகத்தனமாக காட்டு மிராணித்தனமாக அடிக்க முடியாது என்று சொன்னார்கள். லா தத்ரிபு இமா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை வந்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அடிக்காதீர்கள் என்று சொல்லியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மாதிரி பெண்களோட கடுமையாக அடித்து திட்டி தீர்த்து இந்த மாதிரி நடந்து கொண்டதாக எந்த ஒரு இதையுமே எங்களுக்கு காண முடியதில்லை. எனவே வந்து இதை என்ன செய்யணும்னு சொன்னால் மூன்றாம் கட்டமாக, முதலாவது வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்யணும், ரெண்டாவது வந்து அவங்களை படுக்கையை விட்டு தூரமாக வைக்க வைக்கணும். மூன்றாவது வந்து லேசாக என்ன செய்யறது, காயம் ஏற்படாத முறைக்கு வந்து அடிக்கலாம், அடித்து அவளை திருத்துவதற்கு முயற்சிக்கலாம் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. இந்த மூன்று கட்டங்களும் வந்து என்ன செய்யணும் சொன்னால், அவங்களுக்குள்ளேயே நடக்க வேண்டியது, யாருக்கும் தெரிய வேண்டியதில் இது யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்குன்னு சொன்னால் முதலாவது விவசாயம் செஞ்சு பார்க்கறது, ரெண்டாவது படுக்கையை தூரமாகி வைக்கிறது, மூன்றாவது லேசாக அடிச்சு பார்க்கறது. இதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொன்னால் நான்காம் கட்டமாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது சொன்னால், அல்லாஹு தஆலா அதே வசனத்தை சொல்கின்றான், அதாவது இந்த மூன்று கட்டங்களை நீங்கள் செய்து பார்த்து இதுல வந்து அவள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அவருடைய விஷயத்துல வந்து அத்துமீறி போகாதீர்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு, வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, இதையும் தாண்டி இவ்வளவு மூன்று கட்டங்களை நீங்கள் செய்து அதுவும் பிரயோசனப்படலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, அதாவது உங்களது குடும்பத்திலிருந்து அந்த கணவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு நீதிபதி, அதாவது நீதி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நீதிபதி அல்ல நீதி செலுத்தக்கூடிய ஒரு மனிதரையும், பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நீதி செலுத்தக்கூடிய ஒரு மனிதரையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், தெரிவு செய்தீங்கள் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. அப்போ இது எப்படின்னு சொன்னால், நான்காவது கட்டமாக தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை வந்து என்ன செய்து வெளியாக, இந்த பிரச்சனை வெளியே வருது, இந்த பிரச்சனை வெளியாகி மூன்றாம் தரப்புக்கு தெரிய வருது, ரெண்டு பேருக்கும் இல்லை இருந்த பிரச்சனை மூன்றாம் தரப்புக்கு தெரிய வருது. இதுக்கு இந்த நிலைமையில் என்ன செய்யறேன்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு நல்லவர்களை, குடும்பம் ரெண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை, அதாவது சில குடும்பங்களில் வந்து பிரித்து வைக்கிறதுக்குன்னே இருப்பாங்க, அப்படியாப்பட்டாக்களை தெரிவு செஞ்சிருப்படாது, தெரிவு செஞ்சால் டக்குன்னு செய்யலாம் பிரித்து வச்சிருவாங்க நினைச்சா, அப்படியாப்பட்டவர்கள் நல்ல தொழுகையாளிகள், மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், மார்க்க அறிவு உள்ளவர்கள், சிறந்த மக்கள், இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்து அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை வந்து சொல்லணும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட சொன்னா தான் இது என்ன செய்ய, நாலாவது மக்களுக்கு போகாமைக்கு வெளியில் இந்த பிரச்சனை, இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க, சாதாரண நம்ம நண்பர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் என்ன மனைவி இப்படி நடக்கிறா அப்படி நடக்கிறா அது இதுன்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் முழு ஊருக்கும் என்ன செஞ்சிடும், அந்த பெண்ணை பற்றிய தப்பான ஒரு செய்தி போய் சேர்ந்துடும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், நான்காவது கட்டமாக இந்த மூன்று நடைமுறையை நீங்கள் செஞ்சு பார்த்து ஒன்றும் சரி வரல, நாலாவது கட்டமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரை நீங்கள் தெரிவு செய்து நல்லவர்களை தெரிவு செய்து அவர்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் இஸ்லாஹ், அதாவது வந்து புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய அடுத்த வசனம் 35 வசனத்தில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக வந்து இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அதாவது வந்து வசுலுஹு பைன ஸௌஜைன், அதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து என்ன இதை ஏற்படுத்துறது, என்ன இதை ஏற்படுத்துறது, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துறது. எப்படி சமாதானத்தை ஏற்படுத்துறேன்னு சொன்னால், அதாவது வந்து சில விட்டு கொடுப்புகள் மூலமாக, அதாவது கணவன் தரப்பில் சில பிரச்சனைகளை மனைவி முன்வைக்கும் பொழுது அந்த மனைவிக்கு என்ன செய்யறது, சில விட்டு கொடுப்புகளை சொல்லி, ஆ சரி நான் இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டேன், அல்லது மனைவி தரப்பில் ஏதாவது குறைகள் இருக்கும்பொழுது அந்த மனைவி என்ன செய்யறது, சில விட்டு கொடுப்புகளை சொல்லி இந்த மாதிரி என்ன ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துக்கு முயற்சிக்கிறது. இது ஐந்தாம் கட்டம். இந்த ஐந்து கட்டங்களும் வந்து இதில் வந்து இந்த ஐந்தாம் கட்டத்தில் என்ன செய்யலாம் சொன்னால், சில பொருளாதார ரீதியாகவும் என்ன செய்யலாம், கொடுத்து இந்த பிரச்சனையை இந்த தீர்ப்பதற்கு முயற்சிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 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 கணவன் வந்து மனைவி விட போறன்றார், அப்போ மனைவி தரப்புலேருந்து சில இதுகள் வருமா இல்லையா, குற்றச்சாட்டுகள், எனக்கு சரியா இவர் வந்து பொருளாதாரம் தாரார் இல்லை என்றார் இல்லை வைக்கிறார் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ கணவன் என்ன சொல்ல, சரி நான் அதுக்கப்புறம் தாரேன், இப்போ நான் இதுக்கப்புறம் நான் உனக்கு பொருளாதாரத்தை சரியாக தந்தா நீ இந்த மாதிரி நடந்துப்பியா, இந்த மாதிரி மோசமான நடந்துக்காமப்பியா, என்ன பேச்சு கேட்பியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுப்புகள் மூலமாக என்ன செய்யறது, ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் வந்து உடன்பாட்டை ஏற்படுத்துறது. அப்போ இந்த மாதிரி இதுதான் ஐந்தாவது கட்டம். இந்த கட்டமும் சரி வராத பட்சத்தில் வந்து ஆறாவது கட்டமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்யணும் சொன்னால், தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, அனுமதிக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரை தலாக் என்றது வந்து ஒருத்தனுக்கு மனைவி பிடிக்கலன்னு சொன்னால் உடனே நீ தலாக் தலாக் தலாக், இந்த முத்தலாக் முத்தலாக்ன்றலாம் இப்போ பேசுகிறாங்க இல்லையா, அதை தனியாக பேசணும், அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே பேசணும். அது இந்த மாதிரி என்ன செய்யலை இஸ்லாம் வந்து ஒரு நாளும் இந்த மாதிரி வழிகாட்டலை. மாற்றமாக இஸ்லாம் என்ன சொல்கின்றன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு வந்து தனது ஒரு கணவனுக்கு தனது மனைவியோடு வாழ முடியலன்னு சொன்னால் முதல் கட்டமாக தங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மூன்று படித்தரங்களை இஸ்லாம் சொல்கின்றது. முதலாவது அவளுக்கு என்ன செய்யறது, உபதேசம் செய்யறது, ரெண்டாவது அவளை படுக்கை விட்டு தூரமாக்கி வைக்கிறது, மூன்றாவது வந்து என்ன செய்யறது, இலேசாக அதாவது காயம் ஏற்படாத வகையில் வந்து அவள் அடிக்கிறது. அடிக்கிறதுன்னு சொன்னால் அப்படி விளங்கக்கூடாது, மாறி விளங்கக்கூடாது, காயம் ஏற்படாத முறைக்கு அவளுக்கு அடிக்கிறது. அதே நேரம் வந்து நான்காவது இஸ்லாம் சொல்கின்றன சொன்னால், ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து ரெண்டு குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர்களையும் ரெண்டு குடும்பத்திலையும் வந்து ரெண்டு நல்லவர்களை தெரிவு செய்து அவர்கள் என்ன செய்யறது, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து அந்த இஸ்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமாதானத்தை, நல்ல இணக்கத்தை, இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. அதுவும் அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் பொழுது சில விட்டு கொடுப்புகள் மூலமாக சில விஷயங்களை வந்து பொருளாதாரத்தை இதை கொடுத்து அதன் மூலமாக அந்த இணக்கப்பாட்டை கொண்டு வர முயற்சிக்கிறது. ஐந்தாம் கட்டமாக ஆறாவது கட்டமாக தான் இஸ்லாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், தலாக் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அம்சத்தை வந்து இஸ்லாம் எங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா தொடர்பாக சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 130 வசனம் சொல்லும் பொழுது, வஇன் யதஃபர்ரகா யுக்னில்லாஹு குல்லம் மின் சாதிஹி வகானல்லாஹு வாசியன் ஹகீமா. அதாவது வந்து இப்படி 5 கட்ட நடவடிக்கைகளும் பிரயோசனம் அளிக்காத பட்சத்தில் வந்து 6வது கட்டமாக நீங்கள் தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் பிரிக்கப்பட்டால், அவருடைய வாழ்க்கை சரிப்பட்டு வராது, ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடியாதுன்னு சொல்லி பிரிக்கப்பட்டால் கூட, இந்த நேரத்தில் வந்து உண்மையிலேயே அவர்கள் பிரிக்கப்பட்டது அல்லாஹ்வுக்கு பொதுவாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு இணங்க, அதாவது வந்து சாதாரண சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம். சில வீட்டில் என்ன செய்வான்னு சொன்னால், தனது தாய் இந்த பொண்ணோட வாழக்கூடாது, இந்த மனைவியோட வாழக்கூடாது என்பதற்காக சிலர் தலாக் சொல்லுவாங்க. மாமியாருக்காக வேண்டி தலாக்கு நடைபெறக்கூடிய நாங்கள் பார்க்கணும். சில வீடுகளில் வந்து என்னன்னு சொன்னால், தனது சகோதரனுக்கு சகோதரிக்கு என்ன செய்யலை, பிடிக்குது இல்லை, தனது சகோதர சகோதரிகளை வந்து என்ன பொண்டாட்டி பார்க்குறா இல்லை, அவங்களுக்கு சேவகம் செய்கிறா இல்லை, அவங்களோட ஆடையை கழுவுறது, அவங்களோட ஆடைகளை கழுவி கொடுக்குறது, சமைச்சு போடுறது, இதெல்லாம் செய்கிறா இல்லை, இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தலாக்கு விட்டுறதை பார்க்கணும். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரிகளை, உங்களோட மனைவியை பொறுத்தவரையில் வந்து உங்களுக்கு தான் மனைவி என்று நீங்கள் வந்து அந்த மனைவியை வந்து மனைவி ஆகி கொள்றீங்களா இல்லாமல், முழு குடும்பத்துக்கும் மனைவியாக, முழு குடும்ப சேவகம் செய்யக்கூடிய ஒரு பொம்பளையாக நீங்க அவளை ஆக்கிறது இல்லை. உங்க தாயாக இருந்தாலும் கூட தாய்க்கு ஒரு மனைவி சேவகம் செய்யணும், தாயை பார்க்கணும்னு சொல்லி எங்கேயுமே இஸ்லாம் சொல்லல. அந்த தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் தான் தாயை பார்க்கணும், அந்த தாயை வந்து மருமகள் தான் பார்க்கணும்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. ஆனா இன்றைக்கு நிறைய நம்ம சமுதாயத்தில் பார்க்கணும் வந்து இந்த தலாக்குடைய விஷயத்துல வந்து தாய் காரணமாக இருக்கிறது, அல்லது அவனுடைய அந்த கணவனுடைய குடும்பம் காரணமாக இருப்பது, அவனுடைய சகோதரங்களோ சகோதரிகளோ அவனுடைய தாயோ காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே இந்த விஷயத்துல வந்து மிக கடுமையாக அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாவுக்காக வேண்டிய தீர்மானம் எடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், அல்லாவை பயந்து இந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், உண்மையான காரணத்தை முன்னிறுத்தி இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய அம்சத்துக்கு ஒரு மனிதன் போகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா செய்கின்றான், அவனுடைய சிறப்பின் காரணமாக அவர்களை வந்து அவர்களை வந்து செல்வந்தர்களாக ஆக்குகின்றான். செல்வந்தம் சொன்னால் வெறுமனே பொருளாதாரம் மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் ஒரு செல்வந்த நிலைமையை அவர்களுக்கு, ஒரு செல்வச் செழிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான் என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தலாக்கை பொறுத்தவரை இப்படி பல கட்டங்களுக்கு பின்னால் தான் இடம்பெற வேண்டும் என்பதை வந்து நாங்கள் விளைக்கொள்ளும். அடுத்ததாக அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இடம்பெறக்கூடிய தலாக்கை வந்து எப்படி இந்த தலாக்கை சொல்லலாம், எப்படி இந்த தலாக்கை சொல்லலாம் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது சொன்னால், சில நிபந்தனைகளை வைத்திருக்கின்றது. சரி, இவ்வளவு எல்லாம் தாண்டி நீங்க இப்ப தலாக்கு விடுற அளவுக்கு வந்துட்டீங்க, தலாக்கை விடணும், இது இதுக்கு மேல அந்த பொண்ணோட வாழ முடியாது அப்படின்னு வந்தா கூட, எப்படி தலாக்கு விடலாம்னு சொன்னால், அந்த தலாக்கு விடுகின்ற பொழுது மிக முக்கியமாக 2 அம்சங்கள் பேணப்படணும். முதலாவது வந்து மாதவிடாய் காலத்துல வந்து என்ன செய்யக்கூடாது, தலாக் சொல்லக்கூடாது. அவள் மாதவிடாயாக இருக்கின்ற பொழுது தலாக் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் அவள் வந்து என்ன ஒரு ஒரு அசௌகரியமான நிலைமையில, ஒரு ஒரு என்ன உடல் ரீதியாக வந்து ஒரு பழகி மாற்றம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை வந்து இஸ்லாம் செய்கின்றது எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக்காட்டி பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது இப்னு உமர், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அன்னஹு தல்லக்க இம்ராத்தஹு வஹிய ஹாயித், அதாவது அவர்களுடைய மனைவியை வந்து அவள் மாதவிடாய் காலத்தில் வந்து அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியை வந்து தலாக் விட்டுறாங்க, அதாவது வந்து தலாக் சொல்றாங்க, விவாகரத்து பண்ணிடுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து ஃபஸ்அல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன் தாலிக, இது சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்றாங்க, இது சம்பந்தமாக கேட்ட நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வந்து, முருஹு ஃபல் யுராஜிஹா, அதாவது வந்து அவளை பேத்து நீங்க கூட்டு வந்து அவளை திருப்பி நீங்க கூட்டு வாங்க, சும்ம லியம் சிக்கஹா ஹத்தா தத்ஹுர், அவள் வந்து சுத்தமாகின்ற வரைக்கும் நீங்கள் அவளை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள், சும்ம தஹீத், அதுக்கு பின்னால மீண்டும் அவள் மாதவிடாய் ஏற்பட்டு, சும்ம தத்ஹுர், அதுக்கு பின்னாலே அவள் வந்து என்ன சுத்தமானதுக்கு பின்னால, சும்ம இன்ஷா அம்சக் பஅது வ இன்ஷா தல்லக்க கபல் அன் யம்ஸ், அதாவது வந்து மீண்டும் அடுத்த மூன்றாவது, அதாவது அவளை கூட்டு வந்து ஒரு அவள் சுத்தமாகும் வரைக்கும் வைத்திருந்து, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை அவள் மாதவிடாய் ஏற்பட்டு, அதுக்கு பின்னாலே சுத்தமாகும் வரைக்கும் வைத்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், அடுத்த மாதவிடாய் வருவதற்கு முன்னால் நீங்க நினைச்சா என்ன செய்யலாம், தலாக் விடலாம், அப்படி இல்லாட்டி உங்களோட நீங்க வச்சுக்கொள்ளலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம், மிக தெளிவாக சஹீஹுல் புகாரியில, புகாரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அவருடைய சஹீஹுல் புகாரியில நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான தலாக்குக்கு வந்து அதாவது வந்து தலாக்கு பிதை, அதாவது இந்த காலத்தில், அதாவது மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒருவன் தலாக் சொல்லுவான்னு சொன்னால் அதுக்கு தலாக் பிதைன்னு சொல்லப்படும். இது தொடர்பாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய ஒரு செய்தி நசாயிலே பதியப்பட்டிருக்கின்றது, தலாக்கு
சுன்னத்தி ஐ யுத்தல்லிக்கஹா தாஹிரம் ஃபீ கைரி ஜிமா, அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து மாதவிடாய் காலம் அல்லாத, அதாவது அவள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அவளோடு உடலுறவு கூட உடலுறவு கூடாமல் என்ன செய்ய வேண்டும், தலாக் விடுவதைத்தான் என்ன தலாக்கு சுன்னா, இஸ்லாம் வந்து அனுமதித்திருக்கக்கூடிய தலாக்குடைய முறை என்று சொல்லி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஒருவர் வந்து அப்படி தலாக்கு விட்டால் அவளை வந்து மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும். அழைத்து கொண்டு அவள் இரண்டாவது முறையும் வந்து மாதவிடா ஏற்படும் வரைக்கும் வைத்திருந்து இரண்டாவது முறை சுத்தமானதுக்கு பின்னால் தான் என்ன செய்யணும், அவளை வந்து என்ன செய்யணும், இவன் வந்து விரும்பினால் விவாகரத்து பண்ணலாம் என்பது இஸ்லாம் சொல்லியிருக்கு. இது முதலாவது நிபந்தனை. அப்போ மாதவிடா காலத்தில் என்ன செய்ய முடியாது, தலாக்கு விட முடியாது. அதே நேரம் வந்து இரண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், நான் இப்போ சொன்னது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, அதாவது வந்து அவள் வந்து என்ன செய்ய, அவள் தூய்மையாக இருக்கும்போது அவருடன் உடலுறவு கொண்ட நிலையில வந்து என்ன செய்யக்கூடாது, தலாக் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க இப்போ தலாக் விட போறீங்க, இப்போ தலாக் விடுறன்ற திடீர்னு எடுக்க முடியவில்லையே, இப்போ நீண்ட காலமாக பிரச்சனை இருக்குது. இப்போ அதுக்குரிய இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, அதாவது இந்த வெளியே யாருக்கும் தெரியாமல் மூன்றாம் நபருக்கு தெரியாமல் உங்களுக்குள்ளே எடுக்கக்கூடிய முயற்சியில் செஞ்சு பார்த்தீங்க, வெளியே ஆக்களுக்கும் சொல்லி ஏதாவது நம்மளுக்குள்ள இந்த ஒரு இஸ்லா அதாவது ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தலாம்னு முயற்சி செஞ்சு பார்த்தீங்க, இது ஒன்றும் சரி வரலன்னு சொன்னால் நீங்கள் வந்து தலாக் கூட போறீங்கன்றது அப்போ உங்களுக்கு நீண்ட காலமாக பிரச்சனை நடந்துக்குது. அப்போ தெரியும்னு சொன்னால் அப்போ அவள் சுத்தமாக இருக்கின்ற போது அவள் உடலுறவு கொண்டு விடக்கூடாது. அப்படி உடலுறவு கொண்டு விட்டால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த நேரத்தில் வந்து தலாக்கு விட முடியாது. அதே நேரம் வந்து அவள் கருவுற்று இருப்பது தெளிவானாலே, ஆனால் கருவுற்று இருக்கிறாள் என்றிருந்தால் என்ன செய்யலாம், தலாக் விடலாம். கருவுற்று இருக்கிறாள், அவள் வந்து மாதமாக இருக்கிறான்னு சொன்னால் தலாக் விடலாம். ஒருவன் தனது மனைவி வந்து அவள் மாதவிடாய் தூய்மையான பிறகு அவளிடம் உடலுறவு கொண்ட பிறகு தலாக் சொல்ல விரும்பினால் மீண்டும் அவளுக்கு மாதவிடாய் வந்து அதிலிருந்து தூய்மையாகும் வரைக்கும் அவரை என்ன செய்யக்கூடாது, தலாக் விடக்கூடாது. அப்படி அவர் வந்து தூய்மையாக இருக்கின்ற போது ஒன்றாக சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் மீண்டும் என்ன செய்யணும், அவள் வந்து வெயிட் பண்ணணும். எது அடுத்த முறை அவருக்கு வந்து மாதவிடாய் வந்து அவர் அதிலிருந்து தூய்மை வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன செய்யணும், அவள் வந்து அவளை வந்து திருமணம் என்ன தலாக்கு விடணும். ஆனால் அந்த நாட்கள் வந்து அதிகமானாலும் சரிதான், ஆனாலும் தூய்மையாகிவிட்டால் அவளிடம் உடல் கொள்வதற்கு முன் விரும்பினால் அவளை என்ன செய்யலாம், தலாக் சொல்லலாம். ஆனால் அவள் கருவுற்றிருப்பது தெளிவாகிவிட்டால் அல்லது அவள் கர்ப்பிணியாக இருந்தால் அவளை என்ன செய்யலாம், தலாக் விடுவதில் வந்து குற்றம் கிடையாது. ஆனால் கற்பிணியாக இருக்கிற நிலைமையில வந்து என்ன செய்யாது, மாதவிடா ஏற்படாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இவர் உடலுறவு கொண்டிருந்தாலும் கொண்டில்லாவிட்டாலும் என்ன செய்யலாம், அவர் வந்து அந்த தலாக் விடலாம் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. அப்போ மிக முக்கியமாக ரெண்டு நிபந்தனை, தலாக் விட போகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவள் வந்து இந்த மாதவிடா காலத்தில் வந்து தலாக் விடக்கூடாது. அப்படி விட்டாலும் கூட திருப்பி அழைத்து அவள் ஒரு முறை சுத்தமாகி மீண்டும் ஒரு முறை மாதவிடா ஏற்பட்டு அதுக்கு பின்னால் சுத்தமானது பின்னால் தான் விடணும். அடுத்த ரெண்டாவது நிபந்தனையாக அப்படி அவளை நீங்கள் தலாக் விடுறதாக இருந்தால் தூய்மையாக இருக்கின்ற போது அவளோட என்ன செய்யக்கூடாது, உடலுறவு கொண்ட நிலையில வந்து தலாக் விடக்கூடாது. அப்படி விட வேண்டிய ஏற்பட்டாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த முறை மீண்டும் அவள் அந்த மாதவிடா ஏற்பட்டு சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் என்ன செய்யணும், தலாக் விட வேண்டும் என்பதை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கணும்.